இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பாடி பாடி துதிக்கும் போது இடங்களெல்லாம் அசையுதையா, பாடி பாடி துதிக்கும் போது கட்டுக்கள் எல்லாம் உடையுதையா. என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது இடங்களெல்லாம் அசையுதையா. எரிகோவின் கோட்டையெல்லாம் துதியால் இடிந்ததையா, எரிகோவின் கோட்டையெல்லாம் துதியால் இடிந்ததையா. பூட்டிய சிறைசாலையின் கதவு துதித்ததால் திறந்ததையா, பூட்டிய பழைய சிறைசாலையின் கதவு துதித்ததால் திறந்ததையா. என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது இடங்கள் எல்லாம் அசையுதையா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது கட்டுக்கள் எல்லாம் உடையுதையா. மயமான நாவுகள் இறங்குதையா, அக்கினி மயமான நாவுகள் இறங்குதையா, அந்நிய பாசையெல்லாம் எங்கள் நாவுகள் பேசுதையா, அந்நிய பாசையெல்லாம் எங்கள் நாவுகள் பேசுதையா. என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது இடங்கள் எல்லாம் அசையுதையா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது கட்டுக்கள் எல்லாம் உடையுதையா. எதிரிகள் விரித்து வைத்த வலையெல்லாம் மருந்ததையா, எதிரிகள் விரித்து வைத்த வலையெல்லாம் மருந்ததையா, சாத்தானின் கட்டுகள் எல்லாம் உம் நாமத்தால் உடைந்ததையா, சாத்தானின் கட்டுகள் எல்லாம் உம் நாமத்தால் உடைந்ததையா. என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா, என் தெய்வமே இயேசு ராஜா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது இடங்கள் எல்லாம் அசையுதையா. உம்மை பாடி பாடி துதிக்கும் போது கட்டுக்கள் எல்லாம் உடையுதையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். தயவாய் கூடருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என கண்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு கூட இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தடம் மாறாமல் ஓடு, ரன் வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கின்றது என்றால், தடம் மாறி ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் நாம் தேவனை விட்டு வழிமாறி செல்கிறோம், அல்லது நம்முடைய இலக்கை விட்டு வழிமாறி செல்கிறோம், அல்லது நாம் எதற்காக படித்தோமோ அல்லது எதற்காக நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதை விட்டு தடம் மாறி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இன்றைய தினத்திலே நாம் தடமாறாமல் ஓட வேண்டும் என்பதுதான் இன்றைக்குரிய செய்தியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன சோகங்கள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, துன்பங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி ஓட நீங்கள் பழகுங்கள். இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். 1 கொரிந்தியர் 7:24 இவனமாக சொல்கின்றது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவான். இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு அநேக அறிவுரைகளை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கொரிந்தியரிலே 7:24 நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு இது சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எந்த நிலைமையிலே நிலைத்திருக்க நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, நீங்கள் அந்த நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த காரியத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் சரியில்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுல் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவான். அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தடமாறாமல் அந்த ஓட்டத்தை தொடர வேண்டும். தடமாறாமல் அந்த ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய சிறு வயதிலே நான் பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கிட்டத்தட்ட நான் 3ஆம் அல்லது 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம் இது. எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே ஓட்டப்பந்தயம் இருந்தது. அந்த ஓட்டப்பந்தயத்திலே நானும் இருந்தேன். ஆகையால் நானும் நன்றாக ஓடுவேன். சிறு வயதிலே நிச்சயமாகவே நான் ஓடினால் எனக்கு பரிசு கிடைக்கும். அவனமாக நான் நின்று கொண்டிருந்த பொழுது நான் ஓட ஆரம்பித்தேன். என்னோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் கூட என்னோடு கூட சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்தேன். ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே உற்சாகமாக என்னை கரம் தட்டி சீக்கிரமா வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஓடிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்னோட வலது புறம் நான் திரும்பி பார்த்தேன். அப்போ பார்க்குறப்ப அங்கே என்னுடைய அப்பா, அடுத்து என்னுடைய உறவினர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். உடனே எங்கள் அப்பா, என்னுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் அவர்களை பின்னோக்கி அவர்களை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். நான் அவங்கள பார்த்துட்டு நான் சற்று தலையை திருப்பி இந்த பக்கம் பார்க்குறப்ப எனக்கு பின்னாடி வந்தவன் அவன் முன்பாக ஓடி 1ஆம் 2ஆம் 3 பரிசும் கை மாறி போனது என்பதை பார்க்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய சிறு வயதிலே இந்த ஒரு அனுபவம் என்னால் மறக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், என் லைஃப்பில் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நான் அந்த இடத்துல நிச்சயமாக ஓடி அந்த ஒரு பரிசை எடுத்திருப்பேன். ஆனால் அந்த தருணத்தில் என்னுடைய நேரத்தில் என்னுடைய அந்த ஒரு ஓட்டத்திலே கவன சிதைவுகள் இருந்தது நிமித்தமாக, அல்லது என்னுடைய உறவுகளையோ என்னுடைய பெற்றோர்களையோ நான் அதிகமாக நேசித்த நிமித்தமாக, அவர்களை ஆழ்ந்து கவனித்தது நிமித்தமாக என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பந்தயத்திலே ஜெயிக்க முடியவில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடமாறாமல் ஓட வேண்டும். நான் ஓடிட்டே இருந்தேன், திடீர்னு அவங்கள பார்த்த உடனே என்னுடைய தடம் மாறிவிட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட தடம் மாறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். அது என்னென்ன காரணம் என்றால், ஒருவேளை பணம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வறுமையை மாத்திரமே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நேர்மையாக இருந்து அவனால் எதுவுமே சம்பாதிக்க முடியல, பிள்ளைங்களுக்கு தேவைகளை சந்திக்க முடியல. அப்போ பணம் என்ற ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது அவனுடைய நேர்மை சோதிக்கப்படுகின்றது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சம்பவம் தான் இது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நம்ம நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஏன் ஏமாற்றக்கூடாது, அல்லது நம்ம ஏன் காசு வாங்கக்கூடாது, அல்லது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில் அந்த தடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. இது வெறும் உதாரணம் தான். இது மாதிரி பல காரணங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். நல்ல தாளந்தோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு வரப்ப அவனுடைய மார்க் வந்து, மதிப்பெண்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பையனோ அல்லது பொண்ணோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது அவங்களுடைய கவனம் எல்லாம் அங்கே போயிடும், அல்லது அதே ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய வாழ்க்கையிலும் சரி, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவியுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல வேறொரு நபருக்கு அல்லது வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கே கவன சிதைவு ஏற்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம தடம் மாறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தடம் மாறுறீங்க, மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கைக்கு தக்கதாக அவங்களுடைய வழிகள் அல்லது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இன்று நீங்கள் தடமாறாமல் ஓட வேண்டும், நானும் தடமாறாமல் ஓட வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம், பார்க்கின்றோம். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தடம் மாறாமல் நாம் எப்படி ஓடுவது, தடம் மாறாமல் நம்ம எப்படி ஓடுவது? முதலாவது காரியம், பொறுமையோடு ஓட வேண்டும். ஓட்ட பந்தயத்துல நம்ம பொறுமையா ஓடணும் அப்படின்னு சொன்னா தோத்துருவோம். ஆனா வாழ்க்கை எனும் ஓட்ட பந்தயத்துல நாம பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், பொறுமை உள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா அநேக காரியங்களை சாதிக்க முடியும், அநேக காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னா செய்ய முடியும் என்று என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பொறுமை என்பது இல்லாத ஒன்றாக காணப்படுகின்றது. நிறைய பேருடைய வாழ்க்கையில அது எங்க இருக்குன்னு சொல்லி தேட வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 5:5, அந்தபடி இளநரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பொறுமை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது நம்மை அறியாமலே பொறுமை வந்துவிடும். இன்னைக்கு ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, இன்னைக்கு ஏன் இந்த உலகத்துல பல பிரச்சனைகள்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யாரும் தங்களை தாழ்த்துறதுக்கு ஆயத்தமா இல்லை. நீ பெரியவன் அப்படின்னு சொன்னா நானும் பெரியவன் தான், உன்னால அதை செய்ய முடியும்னா என்னாலையும் அதை செய்ய முடியும். நீ என்ன அவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கியா, நானும் கார் வாங்குறேன். நீ என்ன அவ்வளோ சம்பாதிக்கிறிய, நானும் பாரு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி உலகத்துல தான் இன்னைக்கு அநேகர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க தங்களை தாழ்த்த மறந்து போகின்றது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொறுமை இல்லாததாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு 5:7, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நட்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபித்து இருக்கிறதே. நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கே யாக்கப்பு ரொம்ப அழகான ஒரு கருத்தை என்ன பண்றாருன்னு சொன்னா எடுத்து வைக்கிறாரு. ஆண்டுடைய வருகைக்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னு சொன்னா பொறுமையோடு காத்திருங்க. அப்படின்னா நம்ம ஆண்டுடைய வருகைக்காக காத்திருந்து என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு காத்திருக்கிறோம்னா என்ன, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழுவோம், பணம் அதிகமா சம்பாதிக்காத ஒரு வாழ்க்கை வாழுவோம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறது? அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மனிதனுடைய பொறுமை சோதிக்கப்படுகின்றது. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தவறுகள் செய்ய, பாவங்கள் செய்ய முற்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று என்ன பண்ற, நாம பார்க்கின்றோம். ஆனால் எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பொறுமையா இருக்கணும், அது எப்படிப்பட்ட பொறுமை, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மால் தடம் மாறாமல் ஓட முடியும், நம்மால எல்லா ஓட்டத்தையும் முடிக்க முடியும் என்று என்ன பண்ற, நாம பார்க்கின்றோம். ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை யாக்கப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் பயிரிடுறாரு அப்படின்னு சொன்னா அவர் மழை வர வரைக்கும் பொறுமையா காத்திருப்பாரு. முன்மாதிரியின் மலை பின்மாதிரியின் மலை வர வரைக்கும் அவர் அழகாய் காத்திருப்பாரு. அப்படி அவர் காத்திருக்கிறதுனால அவருக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று யாக்கோப் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இங்க யாக்கோப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி ஒரு விவசாயி தான் விதைத்த விதை வளர வேண்டும் என்றால் தான் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் பொறுமையாக இருக்கிறாரோ அதை போல நீங்களும் உங்கள் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம கோவப்பட்டு இருந்தோம், நம்ம தவறான முடிவுகளை எடுக்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறோம். ஆகையால நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும். இரண்டாவது, இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இன்னைக்கு இச்சை அடக்கம் தான் எல்லா கனிகளுக்கும் முதன்மையான கனிகள் என்று கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் இச்சையை அடக்கி விட்டால் மற்ற எல்லா கனிகளும் அவனோடு கூட வந்து சேர்ந்து விடும். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் அன்பென்னும் கனியை வைத்து கொண்டால் எல்லா காரியங்களும் அவனை வந்து சேர்ந்து விடும் என்று கூட சொல்லலாம். நம்ம அன்பா இருக்கிறப்ப நிச்சயமாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இச்சை அடக்கத்தோடு கூட இருப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா கற்பனைகளையும் கை கொள்வோம். அதே போலவே இந்த இச்சை அடக்கம் கூட, இன்னைக்கு நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு காரணம்னா நம்ம கிட்ட இச்சை அடக்கம் இருக்குது. ஒருவேளை இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம அன்பா இருக்க மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவோம், எல்லாருக்கிட்டையும் கோபப்படுவோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆகையால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அவங்களால இந்த உலகத்தை ஜெயிப்பதும் சரி அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பதும் சரி ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இச்சை அடக்கத்தோடு இருந்தால் மாத்திரமே உங்களால் என்ன பண்ண முடியுங்க, நிறைய காரியத்தை செய்ய முடியும். மூன்றாவது, லக்கை நோக்கி ஓட வேண்டும். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் ரொம்ப அழகாக அதில் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த அழைப்பு ஆண்டவரனை அழைத்தது அவருக்காக நான் ஓடணும்னு தான் அவர் அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துக்குரிய செல்வம் பணங்கள் இதெல்லாமே எனக்கு குப்பை தூசி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு சாட்சியான ஒரு காரியத்தை அங்கே வச்சிருக்கிறது என்ன பண்ணோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நம்ம டார்கெட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். டார்கெட் தெரில அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா தோர்த்து போய் விடுவோம், நம்ம என்ன பண்ணிடுவோம், கீழே விழுந்துருவோம். நான்காவது, உலகை மறந்து ஓட வேண்டும். நாம தடமாறாம ஓடணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. அதாவது பாவமான எண்ணங்கள் பாவமான காரியங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. அது இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா தடமாறி ஓட ஆரம்பிப்போம், அல்லது தேவனை விட்டு ஓட ஆரம்பிப்போம். கடைசியாக, அன்போடு ஓட வேண்டும். அன்போடு ஓட வேண்டும், எப்படி ஓடணுங்களா, அன்போடு ஓட வேண்டும். இச்சடக்கமும் அன்பும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு மனுஷனை நேசிப்பதற்கு எனக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்பான இதயம் தேவை. அப்போ அந்த அன்பான இதயம் தேவை அப்படின்னா இச்சை அடக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கோவப்படக்கூடாது, ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இப்பொழுது நாம் தடமாறினால் என்ன நடக்கும் அப்படின்றது என்ன நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்பிக்கை இல்லாமல் ஓடுவோம். நம்ம வாழ்க்கையில நம்ம தடுமாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் நம்பிக்கை இல்லாத ஓட்டமாக காணப்படும். அதை நீங்க குறிப்பா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா துறையிலும் பார்க்கலாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னா குறிப்பாக நீங்க பாக்குறப்ப கிரிக்கெட் துறையில நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பால் அவங்களால அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாங்கன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுறாங்க. அவங்களால நிக்க முடியல அப்படின்னா அடுத்து வர பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுறாங்க. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கை ஒரு தடம் மாறின நடக்கிறப்ப என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அசைவுகள் அல்ல சின்ன சின்ன அந்த ஒரு மூமெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வெற்றியை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ அவங்க அதுல ஜாக்கிரதையாக விளையாடாதப்ப அவங்க தவறுகள் நடக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம் தடம் மாறினால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஓடுவோம். நம்ம நிறைய சாதிக்கலாம், பணம் எல்லாமே சம்பாதிக்கலாம், ஆனால் யார் இருக்க மாட்டார் கூட, இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். இந்த உலகமே எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, பரலோகம் கிடைச்சா அது போதும், இந்த உலகத்தையே நான் சாதிச்ச மாதிரின்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததை பார்க்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, தவறான இலக்கை அடைவோம். ஒருவேளை நீங்கள் அந்த தடமாறின ஒரு நபர்களாக இருந்து நீங்கள் திரும்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு எங்கே தான் போய் முடியும்னு சொன்னால் தவறில் தான் போய் முடியும். நீங்கள் தவறான இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
போய் லேண்ட் ஆகக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தடமாறாமல் நாம் ஓண்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 1:5 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அதிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவைப்படுகிறது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் யார்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கப்பட்டது. பாண்டா தோஷத்தை நீங்கள் வாசிக்க, விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் சீஷராக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல காரியம் சொன்னால், அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.